கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதரா சோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பிதாவே தேவன் நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொடுக்குறோம். ஸோ போன ஒரு சில வாரங்களில் நாங்கள் வரைட்டி ஒரு கேள்வி புஸ்தகத்தாலே நிறைய ஒரு கேள்விகள் படிச்சுட்டே வந்திருந்தோம். ஸோ அதுக்கும் பார்க்கலாம். போன சில வாரங்களில் முப்பிதாக்களை பற்றி நாங்கள் படித்தோம். அதுக்கப்புறமா தூதர்களை பற்றி சில விஷயங்களை என்ன பண்ணாங்க நாங்கள் படித்தோம். இன்றைக்கி அந்த தூதர்களுக்குள்ளே இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு ஒரு ஒரு கேள்வி இருக்கும், அதை என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ அதனால இன்றைக்கி நாங்கள் பார்க்குற போகிற ஒரு கேள்வி அது வந்துட்டு 1911 வருஷத்தில் நம்ம பிரதருக்கு என்ன பண்ணியிருக்காரா, ஒரு கேள்வி கேட்டிருக்கார். என்ன கேள்வி, அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்கார், என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் யாரோ ஒருத்தர் வாசிக்க முடியுமா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், யாரண்ணா வாசிக்கிறீங்களா? சோதர சோதரிகள்,
பிரதர் இங்கிலீஷ்ல இருக்கு பிரதர்.
அரே சாரி சாரி சாரி, ஓகே சாரி. இப்போ தமிழ்ல
ஓகே பிரதர்,
தமிழ் யாரும் வாசிக்கிறீங்களா?
ரோஸ் சிஸ்டர் வாசிக்கிறாங்க.
ஓகே, ரோஸ் சிஸ்டர் தயவு செஞ்சு படிங்க சிஸ்டர்.
ஏஞ்சல், தி ரீதிங்கிங் பீட்டர் அண்ட் ஏஞ்சல். கேள்வி, அப்போஸ்தலர் 12:15 பற்றிய உங்கள் விளக்கம் என்ன? அவர்கள் அவளிடம், நீ பைத்தியம் பிடித்திருக்கிறாய் என்று சொன்னார்கள், ஆனால் அது அப்படியே இருக்கிறது என்று அவள் தொடர்ந்து உறுதிப்படுத்தினாள். பிறகு சொன்னாள், அவர்கள் அது அவருடைய தேவதை.
ஓகே சரி சார், இந்த இந்த வார்த்தை பைபிளில் படிக்கிறீங்களா சார்? இந்த வசனம் அப்போஸ்தலர் 12:15 தயவு செஞ்சார வாசிக்கிறீங்களா?
அப்போஸ்தலர் 12:15 அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள், அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள்.
ஓகே சரி, அதனால இந்த வசனம் தான் கேள்வி. என்ன அப்பா இது கேள்வி, அங்கே பார்க்கும்போது இந்த வசனத்தில் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒரு பெண் இல்லைங்களா, அந்த பேதுருனை பார்த்துட்டு போயிட்டு உள்ளே இருக்கிற எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, பேதுரு வந்திருக்கான்ட்டு. ஆனால் அவர் விஷயத்தை யாரும் நம்ப மாட்டாரோ இல்லைங்களா. அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இல்லை இல்லைல்லாம் பேதுரு தான் வந்திருக்காரோ. அப்போ மற்ற ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லைல்ல மோஸ்ட்லி நீ பேதுருனா பார்த்துருக்கிறது வாய்ப்பு இல்லை, ஆனால் அவருடைய தூதன்னா தான் என்ன பண்ணியிருப்பீங்க நீ மோஸ்ட்லி பார்த்துருப்பேன்னு சொல்கிறார். ஸோ இங்கே கேள்வி என்னவென்றால், இப்போது பேதுருனன் பார்த்து ஏன் அவருடைய தூதனாக இருக்கலான்னு சொன்னார், அப்படின்னா என்னங்க பேதுருக்கு ஒரு தூதன் இருக்காரா? அவன் பேதுருடைய தூதன்ட்டு ஏன் அந்த ஒரு டேர்ம் இந்த ஒரு வசனத்தில் யூஸ் பண்ணியிருக்கார் என்ட்டு இதுதான் கேள்வி இல்லைங்களா. அவருடைய தூதன் என்றால் என்ன? அப்போது பேதுருக்கு என்ன ஒரு தூத்தன் இருக்குதா? அப்போது ஏன் அந்த தூத்தருக்கு கம்பேர் பண்ணி பேசுகிறா, என்ன இது என்னட்டு இல்லைங்களா. ஸோ அதனால் யார் சொல்கிறீங்கோ உங்களுடைய ஆலோசனைகள் யார் சொல்கிறீங்கோ சொல்லுங்கோ பார்க்கலாம், யாராவது சொல்கிறீங்கோ. முதலாவது யார் சொல்கிறீங்கோ?
பிரதர் குட் ஈவினிங். பிரதர்
குட் ஈவினிங் ஜாமதர், சொல்லுங்கோ.
அது இந்த கெத்செமன் சோட்டத்தில் இயேசு வந்து அரெஸ்ட் பண்ணும்போது குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க, அப்போ வந்து நீயும் அவரோட கூட வந்தவர் தானே சொல்லிட்டு பேதர் கேட்குறாங்க, அப்புறம் நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மறைஞ்சிருந்து கண் கசங்கி அழுறாரு, அது வரைக்கும் தெரியும் பிரதர் எனக்கு.
இல்லை
அவர் கூட வந்தவர் தானே.
இல்லை இது சூழ்நிலை வேறே பார்த்தார், இது அப்போஸ்தலர் 12 வர ஒரு சூழ்நிலை சரிங்களா. இந்த சூழ்நிலையில் ஏன் இப்படி பேசுகிறார் நினைட்டி, அந்த சூழ்நிலையில் இப்போ இந்த சூழ்நிலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில பேருக்கு இந்த நிகழ்ச்சி என்னவென்றால் தெரியாதே இருக்கலாம். அதனால இது என்னப்பா ஒரு சூழ்நிலைனாக்கா, ஹெரோட் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் வந்து யாக்கோப் தான் பிடிச்சி, யோவானுடைய எனக்கு சகோதரனாக இருக்கிற யாக்கோப் தான் பிடிச்சி சமைச்சிடுறார். இது எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப என்னங்கோ பிடிச்சிருக்கோம், என்னப்பா அவ புறையில் எல்லாம் முன்னாடியே சாவடிச்சிட்டான்ட்டு. அதனால ஜனங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியுங்களா, அடுத்தது சபைக்கு முக்கியமான இருக்கிற நபராக இருக்கிற பேதுருன்னு என்ன பண்ணுறாரு, அரெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ பேதுருன்னு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போடுறார் இல்லைங்களா. அந்த சிறைமையில் இருக்கும்போதும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு சிறைமையில் வச்சிருப்பார். அப்படி இருக்கும்போதும் பேதுருக்காக என்னங்கோ சபையில் எல்லாரும் என்னங்கோ ஜெபம் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுறார் இல்லைங்களா. ஸோ சபை என்றால் அந்த காலத்தில் நமக்கு நல்லா தெரியும், ஒரு பெரிய பெரிய ஒரு என்னங்கோ ஒரு பில்டிங் எல்லாம் ஒன்றும் கிடையாதோ, எப்படி இருந்ததுனாக்கா ஒரு சின்ன சின்ன என்னங்கோ ஒரு வீடுகள் தான். அந்த வீடுக்குள்ளே நிறைய சகோதர சகோதரிகள் கேதர் ஆகி அங்கே தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ, தேவன் ஆராதனை பண்ணிட்டு இருந்தாரோ. சரி, அதனால இதே மாதிரி ஒரு வீட்டில் ஆராதனை நடக்கிற ஒரு இடத்துல எல்லா சகோதரிகள் அங்கே இருக்கிற எல்லா சகோதரர்கள் எல்லாம் கூட்டி சேர்ந்து என்னங்க பேதருக்கு ஜெபம் பண்ணியிருக்கும் போதும் தேவன் என்ன கிருபை தருவாரானாக்கா, பேதுருன்னா ஒரு தூதர் மூலியமாக ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த தூதர் வந்து ஏன்னா வெளியில என்னங்க அப்படியே அந்த உடைய சிறைமணிய வெளியில வரைக்கும் எனக்கு வந்து அவனை விட்டு போவார். பாருங்கோ இங்கே சொல்கிறார், பாருங்கோ என்ன இங்கே கொடுத்துருக்கார், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. யாரா? அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 10வது வசனம்.
அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நரகத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான்.
பாத்தீங்களா, ஸோ உடனே தூதன் வந்து அவனை விட்டு போய்விட்டான். பாத்தீங்களா, தூதன் என்ன பண்ணிருக்கானக்கா, பேதுருன வந்து அந்த சிறைமனை வெளியில வரைக்கும் கொண்டு வந்திருக்கார். அப்புறமா என்னாச்சு, 11வது வசனம் முதல்
பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான்.
பாத்தீங்களா, அதனால என்ன பண்ணிருக்க, தேவன் தூதன் அனுப்பியிருக்கார் எனக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு தான் என்னட்டு மெய்யாகவே நான் அறிந்திருக்கேன்னு சொல்றார். அடுத்தது பார்க்கும்போது என்ன பண்றான்னா, சீதா வந்துட்டு என்னங்க யோவானுடைய அம்மா மேரி இல்லைங்களா. ஸோ என்னங்க ஜான் மார்க்கன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அவருடைய வீட்டுக்கு என்னங்க வருவார், அவர் வீட்டில் தான் எல்லாரும் ஜெபம் பண்ணி இருப்பார். அப்போ கதவை தட்டுவார், கதவை தட்டினா என்னப்பா இந்த நேரத்தில் யாரோ ஓப்பன் பண்ணா எப்படின்ட்டு, ஏன்னா ஒரு பெண் ஓடி வந்து என்ன பண்ண தெரியுங்களா, ரோடா என்னட்டு அந்த பெண்ணுடைய பேர் அவர் பார்க்குறா யாரோ தட்டுனிருக்கான்ட்டு. அப்போது ஜன்னல் வழியாக பார்த்தா என்னங்க இதுவா பேதர் மாதிரி இருக்குதே, ஏதோ நம்பவே முடியல. அப்புறமா இம்மிட்டக்க டோர் மூடி என்ன பண்ணுறது தெரியுங்களா, போயிட்டு ஐயோ பேதர் வந்திருக்கா பேதர் வந்திருக்கான்னு சொல்கிறாரு. அப்போது யாரும் நம்பவே இல்லை, பேதர் வந்திருக்கிறது வாய்ப்பே இல்லை, நீ ரொம்ப பைத்தியக்கார மாதிரி பேசுகிற, இல்லைல்ல உண்மையாக வந்திருக்காரன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை நீ மோஸ்ட்லி பேதருடைய தூதன் என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்துருக்கலாம், ஆனால் பேதர் கிடையாதுன்னு சொல்கிறாரு. சரி, இதான் ஒரு சுச்சுவேஷன் ஆச்சுங்களா. இந்த சுச்சுவேஷன்ல ஏ அந்த வார்த்தை யூஸ் பண்ற, பேதருடைய தூதன் ஏ அந்த வார்த்தை யூஸ் பண்றான்ட்டு கேள்வி. ஓகேங்களா ஜான் பிரதர், இப்ப புரிஞ்சிச்சிங்களா கேள்வி
என்னன்னுட்டு?
சரி, இப்ப உங்களுக்கு என்ன பதில், இதுக்கு உங்களுடைய பார்வையில என்ன பதில், இது என்ன பதில் இருக்கலாம்,
அவரு ஏதோ ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்காரு.
அதுக்கு அப்படி சொன்னாரா,
மெசேஜ் எதை கொண்டு வர்றாரு, அப்போ கன்ஃபார்மா இவங்களுக்கு வந்து போய் கேட்கும் போது தூதன்னா இல்ல பேதுருவா, இல்ல பேதுருவேதான்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபார்மா சொல்றாங்க. ஒருவேளை தூதனா இருக்கலாமா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அப்ப ரெண்டு பேரும் தூதனும் பேதுருவும் ரெண்டு பேரும் சேம் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொலாப்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு.
ஓகே, சரி, அந்த கன்ஃபியூஷன்ல அவ்வளவு கிளாரிட்டி இருக்காதனால ஒரு டவுட்ல சந்தேகத்துல இப்படி பேசுறாரு. ஓகே குட், சரி குட். அடுத்தது சூர்யாஸ்ட சொல்லுங்க.
குட் ஈவினிங் பிரதர்.
குட் ஈவினிங் சார்.
பேதுரு வந்து சிறைச்சாலையில வந்து அடைக்கப்பட்டிருப்பாரு, ஏரோது ராஜா, ஏரோது ராஜா அடைக்கப்பட்டிருப்பாரு அவர் பேதுருவை. அவங்கள வந்துட்டு அவரு எப்படின்னா, தேவ தூதன் வந்து பேதுரு வந்து ஒரு ஆபத்துல சிக்கி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் தான் வந்து தூதர் அமிச்சு அதை அவங்க அங்கேருந்து வந்து விடுதலை ஆகி பாதுகாப்பா கொண்டு வருவார். அப்ப நேரம் அவங்க இங்க மார்க்கோட அம்மா அவங்க வீட்டுக்கு, மார்க்கோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அங்க அவங்க எல்லாம் உள்ள ப்ரேயர் பண்ணும் போது இவங்க வந்து கதவு தட்டும் போது அவங்க ஷாக் ஆயிடும். இந்த மாதிரி பேதுரு வந்து சிறைச்சாலையில அங்கிருந்து வந்து ரிலீஃபே ஆக முடியாது, அங்க அந்த அளவுக்கு வந்து காவல்காரர் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னா, அப்ப பேதுரு கூட ஒரு தேவ தூதரை கர்த்தர் வச்சிருக்கிறதுனால அவங்க அங்கேருந்து அந்த ஏறது கிட்ட சிக்கி கொள்ளாதபடி காத்து அவங்க பேதுரை கூட்டிட்டு வருவாரு.
சரி, என் பேத்துரு நான் பார்த்துட்டு ஏன் அவர் தூத்தனாக இருக்கலாம்னு சொல்றாரு, ஏன் அவருடைய தூத்தனும் சொல்றாரு?
ஏன்னா பேதுரு கூட தானே கர்த்தர் தேவ தூதரை அமிச்சு பாதுகாத்து கூட்டிட்டு வர்றாரு, வேற யாரும் செய்ய முடியாது இல்லைங்களா. பேதுரு கூட தேவ தூதர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
ஓகே, ஆனால் தூத்தர் போயிட்டாரே, அந்த தூத்தர் போயிட்டுக்கு அப்புறமா பேதுரு தனியாக என்ன பண்ணார், அந்த வீட்டுக்கு வந்தார், அந்த வீட்டை தானே என்னங்கோ அந்த ஜன்கள் ஏன் இப்படி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார், கொஞ்சம் சிந்திங்க. சரி ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததோ யார் சொல்றீங்க, அடுத்தது நெக்ஸ்டோ?
பிரதர், தூதன் வந்து அந்த எல்லைக்கு எல்லை வரைக்கும் வராரு, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாரு, அதுக்கப்புறம் இவர் ஒண்டே தான் போறாரு வீட்டுக்கு.
போயிடுறாரு, அப்ப தூதனை இல்லையே, அப்படி இருக்கும்
தூதன்
இந்த
இல்ல.
வார்த்தை யூஸ் பண்றாரு.
அப்போ தேவன், தேவன் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு பேதருக்கு,
ஓகே.
ஹெல்ப் ஹெல்ப் பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. அப்ப அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கிற இடத்துல இவர் எப்படி வெளியே கொண்டு வரணும்னா யாராலும் முடியாத காரியம். அப்ப தேவன் அவரோட கூட இருந்ததுனாலதான் எல்லா தாழ்பாடுகளும் திறக்கப்பட்டது. இவர் வெளியே கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு வந்த உடனே அவரு மறைஞ்சிடுறாரு, இவர் மட்டும் தனியா வீட்டுக்கு போறாரு. அப்போ அங்க இருக்கிறவங்க வந்து இவர் ஜெயிலு தானே இருந்தாரு, எப்படி வெளியே வந்தாரு, யார் மூலியம் வந்தாரு, யார் ரெக்கமெண்டேஷன் இவர் வந்திருப்பாருன்னு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஸா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே இவரு. அப்போ இவர் யார் சப்போர்ட்டிவ் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு உள்ள ஒரு எல்லாம் பேசிக்கிறாங்க, கூடி பேசிக்கிறாங்க. அதான்
ஓகே ஓகே, தேங்க்யூ ஜம்பதர், குட், நல்ல
தேங்க்யூ.
ஆலோசனைகள். ஓகே, அடுத்ததோ யார் சொல்றீங்க?
நான் சொல்லட்டுங்களா?
ஜம்பதர், குட் ஈவினிங், சொல்லுங்க.
ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன சினாரியோனா, தூதர் போயிடுறாரு, போனதுக்கு அப்புறம் வந்து பேதுரு வந்து கதவை தட்டும் போது அந்த சின்ன பொண்ணு போய் பார்க்கும்போது பேதுருவை தான் பார்க்குறா. பார்த்துட்டு போய் உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது சொல்கிறா. ஸோ இது என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, இப்போ வந்து இவங்களுக்குலாம் என்ன தோணும், இது என்னோட கருத்து என்னன்னா, இப்போ இவங்களுக்கு எல்லாரும் என்ன தோணும்னா, பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் அப்படின்றதான் இவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன பொண்ணு வெளியே போய் பார்த்துட்டு பேதுரு வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்றா. அப்ப பெரியவங்கலாம் நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவா இருந்தா வாய்ப்பு இல்ல, அவரு தான் ஜெயில இருக்காரு, அவ்வளோ காவல்ல அவளை வச்சிருக்காங்களே, அவரு எப்படி வெளியே வர முடியும், வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க தூதர்னு எதை குறிக்கலாம் அப்படின்னா, தூதர்னா ஏஞ்சல்ஸை மட்டும் நம்மளால இன்டர்பிரட் பண்ண முடியாது. தூதன் அப்படின்னா இப்போ ஒரு நாட்டோட தூதன்னா என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்றவர் தூதன் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்துவ கிட்ட வந்து யோவான் ஸ்நானகன் ஜெயில இருக்கும் போது அனுப்பிச்சிருப்பாரு, உங்களுக்காக தான் நாங்கள் காத்திருக்கோமா இல்ல இன்னொருத்தர் வருவதற்காக நாங்கள் காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வர சொல்லி ரெண்டு பேரும் அனுப்புவார் அவரோட சீஷர்களை. ஸோ அது மாதிரி இவங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணிருக்கலாம், இவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்கன்னா, ஓ பேதுரு மாதிரி இருக்காரா, அப்ப பேதுருவோட மெசேஜை கொண்டு வர தூதனா இருக்கலாம் இவரு அப்படின்ற மாதிரி அவங்க இன்டர்பிரேட் பண்ணியிருந்தா இது வந்து சாத்தியமாகும். ஏன்னா இது இப்ப எப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என் வீட்டுல இருக்க ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி சொல்லுது, ஆனா அவர் ஜெயில இருக்காருன்னா அவர்கிட்ட ஏதோ மெசேஜ் வந்திருக்கு போல இருக்கு இந்த ராத்திரியில. சோ அது வந்து அவரை கொண்டு வர்றது பேர், கொண்டு வர்றவர் பேரும் என்ன சொல்லுவோம்னா, தூதர்னு தான் நம்ம சொல்லுவோம், தூது கொண்டு வர்றாருல. சோ அந்த மாதிரி மீனிங்ல தான் இது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குன்றது என்னோட கருத்து.
ஓகே, தேங்க்யூ பிரதர். அப்படி என்றால் சோ பேதுருல இருந்து ஒரு தூதன் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு சந்தேசத்தை கொண்டு வந்திருக்கலாம், எல்லா ஜபம் பண்ணியிருக்கும் போதோ விசுவாசத்துக்கு பதில் கொடுக்குற மாதிரி, அதனால எல்லா ஜனங்களும் இப்படி தான் யோசனை பண்ணியிருப்பாருன்ட்டு. வெரி குட், ஓகே குட். அடுத்து நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? அடுத்தது தாஸ் பிரதர்,
பிரதர் சொல்லுங்க பிரதர்.
நீங்க சொல்லலாம்.
எப்படின்னா பிரதர், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்படின்னா,
ஓகே.
அது வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது அதாவது தேவ தூதர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வராங்க வந்து வழியில பாதி வழியில போயிடுறாங்க, மறைஞ்சிடுறாரு அவரு போயிடுறாரா. ஆனா சில பேர் பேதுரு வெளியே வந்து அவங்க ஜெபித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது பேதுரு வரும்போது, அப்போ அத பிரதர் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு வந்து பாக்குது. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, இவங்க என்ன ஆள்மாறாட்டம் பாரு வந்திருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது ஒரு பிரதர், தீன் பிரதர் சொன்ன மாதிரி, தூது கொண்டு வர்றவங்க அதாவது ஏஞ்சல்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஒரு விஷயத்தை எங்கடா கொண்டு போய் சொல்லும் போது அது வந்து தூது எடுத்துன்னு வராங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இன்னைக்கு கூட. ஸோ அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம் பிரதர். அது
சரி, ஓகே. அதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர்.
வாய்ப்பு இருக்கு.
ஓகே குட். ஓகே, அடுத்தது அருள்சாந்த் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களா?
என்னோட இது என்னன்னா, அவங்க வந்து வந்து அவங்க விசுவாசம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற ஒவ்வொருவருக்கும் அவங்க அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறாங்க தூதர்கள். அது மாதிரி அவங்க ஒருவேளை விசுவாசிச்சு அதை நினைச்சு அவரோட தூதர் வந்திருக்கிறாருன்னு கூட சொல்லியிருக்கலான்றதுதான் என்னோட இது
வெரி குட்
பிரதர்.
சார், வெரி குட். அதனாலே ஒரு 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 பாதுகாப்பு தூத்தன் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காரா, மோஸ்ட்லி அவரு வந்திருக்கலாம், நம்மளுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாதிரி கூட இருக்கலாம். வெரி குட் சார், ஓகே, நைஸ் தாட். ஓகே, விமலா சிஸ்டர் சொல்லுங்க.
அருள்சாய் சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிக்கப்பட்டுட்ட ஒவ்வொருத்தருக்கும் தேவ தூதர்களே தேவன் கட்டளையிட்டாரு. அவங்க ஆபத்துல இருக்கும்போது அவங்களை காப்பாத்துறதுக்கு தேவ தூதனை வச்சுதானே காப்பாத்துறாருக்கும். ஒரு சிறைச்சாலையில இருக்கிறாரு பேதுரு. இவங்க இப்ப பேதுருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல கூடி. ஆனா அவரு வந்து தேவ தூதனால காப்பாற்றப்பட்டு சிறைச்சாலையில இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு வந்தது இவங்களுக்கு தெரியாது, கூடி ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தூதன் வந்து பாதி வழியில விட்டுட்டு போயிடுறாரு. இவர் வந்து கதவு தட்டுனதும் அவங்களுக்கு வந்து, நம்ம இவருக்காக பேதருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அவர் சிறைச்சாலையில் தானே இருப்பாரு, இது யார் அவருடைய தூதனா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது அவருக்காக அவருடைய அவர் ஏதாவது சொல்லி அனுப்பி இருப்பாரு நமக்கு.
ஓகே 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 சார், அப்படி என்றால் அவர் மூலியமாக ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கலாம் அந்த மாதிரி இல்லைங்களா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் குட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது யாரோ, யார் பேசலே? இளையராஜபதர், இளையராஜபதர், இளையகுமார் பிரதர், பிரதர்
பிரதர்,
சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு என்ன ஆலோசனை இருக்குதுங்களா?
எல்லாருக்கும் ஒவ்வொரு தூதர் இருக்கிற மாதிரி பேதருக்கும் தூதர் இருந்துதான் அவர் இதுல இருந்து கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு மெசேஜா சொல்லணும்னு இருக்காங்க.
ஓகே 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 பிரதர், அப்படின்னா பேதருடைய தூதர்னா இருக்கலாம் என்டி. ஓகே ஓகே, தேங்க்யூ பிரதர். சரி, கிளிண்டன் பிரதர், நீங்கள் சொன்னீங்களா?
அவருக்கு சிறைச்சாலை இருந்து கொண்டு வந்திருப்பாங்க.
ஓகே ஓகே குட் குட் பிரதர் குட். கிளிண்டன் பிரதர், ரோஜி சிஸ்டர்,
பிரதர், அதுல என்ன ஒரு உண்மை பிரதர்னா, எல்லாருக்கும் ஒரு தூதர் இருக்கிறாங்க, அந்த பணி அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு அந்த தூதர் பேதருக்கு. அதான் பிரதர் உண்மை.
சரி ஓகே, தேங்க்யூ. அப்படின்னா அந்த தூதர் வேலையை செஞ்சு போயிட்டாரு. சரி ஓகே, ரோஜி சிஸ்டர்,
தூத மெசேஜ் கொண்டு வந்திருக்கிறாங்க பிரதர் பேதருக்காக. பேதரு சிறைச்சாலையில இருக்கும் பொழுது தூதர் வந்து அவர் மெசேஜ் ஏதோ ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கிறார் தூதர் அவங்களுக்கு சொல்றதுக்கு. பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல பேதருக்காக.
அப்படியே பேதர் வரலையாங்க, தூதன் வந்தாரா? அப்படி என்றால் பேதர் வரல, அவர் தூதன் தான் வந்திருக்காரங்க.
ஆமா
அப்படி ஓகே ஓகே, கிரிண்ட பிரதர், அப்படின்னா தூதன் தான் வந்திருக்கா, பேதர் வரல?
ஆமாம் பிரதர்.
ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். ஆ நல்லா படிங்கோ. ஆ அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் இந்த நைட்டில் தூங்கும் முன்னாடியே நீங்கள் சிஸ்டர் படிச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி கற்று பதிலுக்கு இன்னொரு வாட்டி பதில் கொடுங்க, யோசித்து பண்ணி. ஓகேங்களா?
சரி ஓகே பிரதர்.
சரி ஓகே குட். சரி இப்போது நாங்கள் என்ன பண்ணலாம், நீங்களாம் அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா. சரி இப்போ நம்ம பிரதர் என்ன சொல்கிற வாசிக்கலாம், யாரோ வாசிக்கிறீங்களா தயவு செஞ்சு ப்ளீஸ்.
பிரதர் எங்கிருந்து பிரதர் வாசிக்கணும்?
அங்கே ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிக்க பாருங்க பிரதர், இல்லை பிடிஎஃப் இருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு சூழ்நிலைகள் நிலவில் இருக்கிறது, சிறைச்சாலையில் சிறைச்சாலையில் இருந்த பேதுருதான் அந்த தூதன். அவனை சிறையிலிருந்து வெளியே அழைத்து சென்று ஒரு குறிப்பிட்ட தூரம் அழைத்து சென்று அவன் ஒரு வீட்டிற்கு சென்றான். அது நள்ளிரவில் இருந்து பேதுரு கதவை தட்டும் போது அவர்கள் இன்னும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். சிறிய ரோடா வாசலுக்கு வந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறது. அவள் திரும்பி ஓடினால் பீட்டர் வாசலில் இருப்பதாக அவர்களிடம் சொன்னார்கள். பின்னர் அவர்கள் சொன்னார்கள், ஓ அது அவனாக இருக்க முடியாது, ஓ அது அவனோ, ரோடா சொன்னாள். சரி, அது அவருடைய தேவதையாக இருக்க வேண்டும், அவர்கள் ஏன் அதை சொல்ல வேண்டும், அவர் தேவதையா, நீங்கள் என்ன சொல்லலாம் என்பதில் நான் இருப்பதை விட அவர்கள் தலைப்பில் என்ன சொல்வார்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் சொன்னவற்றிலிருந்து நாங்கள் எங்கள் அறிவுறுத்தலை பெறுகிறோம். அவர் ஒரு தேவதை என்று அப்போஸ்தலன் ஏதும் சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நாம் அனைவரும் ஒரே மாதிரியாக யூகிக்கலாம். நீங்கள் விரும்பும் அனைத்தையும் யூகிக்க உங்களுக்கு என் முழு சுதந்திரம் உள்ளது. நான் என்ன யூகிக்கிறேன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் ஏதோ ஒரு ஆள்மாறாட்டம் அல்லது அது போன்ற ஏதாவது இருக்கலாம் என்ற சில சாதாரண யோசனைகள் அவர்களிடம் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அவர்கள் மனதில் என்ன இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை, வேறு யாருக்கும் தெரியாது.
ஓகே தேங்க்யூ பிரதர். சத்தனை பார்க்கும் போது பாருங்க, நம்ம பிரதர் ரசல் என்ன சொல்றனாக்கா, நமக்கு தெரியாதோ என்ன இருக்கலாம்னுட்டு, ஆனால் சில விஷயங்களுக்கு கெஸ் தான் பண்ண முடியும் இல்லைங்களா. பாருங்க இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த சின்ன பெண்ணை போயிட்டு எல்லா பேசுறதா வந்திருக்கான்னு சொல்லும்போது எல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம், உண்மையாக நம்பியிருக்கலாம். ஆமாவா, ஐயோ தேவன் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரன்ட்டு என்ன பண்ணிருக்கலாம், ஓடி வந்து பார்த்துருக்கலாமே இல்லையா. ஆனால் திடீர்னுட்டு எடுத்த உடனே அவருக்கு ஒரு அவிஸ்வாசத்தின் ஒரு என்னங்க ஒரு இது ரியாக்ஷன், கண்டிப்பாக பேதுரு இருக்கிறது வாய்ப்பே இல்லையேன்னுட்டு. ஏ என்றால் நீங்கள் எல்லாரும் சொன்ன விதமாக, ஏன்னா அங்கே அவ்வளோ ஒரு பாதுகாப்பான இடத்துல யார்தான் வச்சுருந்தாரோ, பேதுருன்னு வச்சுருந்தார். நீங்கள் வசனத்தில் வாசிக்கும் போதோ என்னங்கோ ஒரு 16 என்னங்கோ காவல்காரர்கள் வச்சுருந்தாரா, 16 என்னங்கோ ஒரு சோல்ஜர்ஸ் இல்லைங்களா. அந்த ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்க பேதுரு வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அதனால இவர் வந்திருக்காருன்னு சொல்லும்போது அந்த சின்ன பண்ணி எப்படியோ வளருதப்பா என்கிட்ட என்ன பண்ணியிருக்காரோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கா. அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, மோஸ்ட்லி என்ன இருக்கலாம் நெட்டி இவர் என்ன திங்க் பண்ணாருனாக்கா, நீங்கள்லாம் சொன்ன மாதிரி ஒரு தேவன் என்ன பண்ணிருக்கலாம், பேதருடைய ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைங்களா. ஒரு மனுஷனுக்கும் என்ன பண்ணிருக்கா, தேவன் ஒரு தூதன் தான் கொடுத்துருக்காரு. மோஸ்ட்லி அந்த தூதன் என்ன பண்ணிருக்கலாம், நமக்கு எதனா ஒரு மெசேஜ் என்ன பண்ணிருக்கலாம், கொண்டு வந்திருக்கலாமே என்கிட்ட என்ன பண்ணிருக்கலாம், அவருக்கு ஆலோசனை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் இந்த ஒரு ரியாக்ஷனில் தான் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய தூதன் நான் நீ பார்த்துருப்பேன், கண்டிப்பாக பேதுருன்னு பார்க்கறதுக்கு என்னங்க ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்றால் அவர் உள்ளே தான் இருக்காரு, வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி வந்தார் நேட்டி இல்லைங்களா. ஸோ அதனால இந்த வார்த்தையில் இன்னொரு நமக்கு என்ன புரிய வருதுன்னா, அவருடைய தூதன் நேட்டி அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக வேதத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு நபர்களுக்கே கான்சிகேஷன் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு நபர்களுக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கார், ஒரு தூதன் என்ன பண்ணியிருக்கிறப்போ அப்பாயிண்டோ பண்ணியிருக்கார் இல்லைங்களா. அதனால பணிவிண்டா என்ன பணிவிட செய்கிற ஆவிகள் சொல்ற பாத்தீங்களா, நமக்காக தான் என்ன பண்ணிருக்கா தேவன் இப்போ வேலைகள் செய்யறதுக்க ஒரு தூதன் என்ன பண்ணியிருக்கிருப்பா, ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக வச்சிருக்கார் இல்லைங்களா. ஸோ மோஸ்ட்லி பேதுரு பதிலாக என்ன பண்ணியிருக்காரு, இவரோ அவர் தான் நினச்சிருக்காரு. ஆனால் தேவனுடைய கிருபை பாருங்க, தேவன் வந்துட்டு ஒரு தூதன் மூலியமாக பேதுரு வந்து என்ன பண்ணிட்டார் அப்படியே வரும் கொண்டு வந்துட்டார் இல்லைங்களா. ஸோ அவர் உண்மையாக பேதுருன்னு பார்க்கும் போதும் என்ன இருக்கலாம், அவர் விசுவாசம் இன்னும் அதிகமாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் பாருங்க இந்த ஒரு கேள்விக்கு பதில். சரி இப்போ ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் இல்லைங்களா. ரெண்டாவது கேள்வி ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்துட்டு இது கூட 1911 வருஷத்தில் தான் என்ன பண்ணியிருக்கார், கேள்வி கேட்டிருக்கார். அது என்ன கேள்வி என்றால், அனாயிண்டிங் அப்புறமா சீலிங்க்கும் ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன? சரி தமிழ்நாடு வாசிக்கிறீங்களா? யாரா படிப்பீங்களா சீக்கிரம்
படிக்கட்டுமா பிரதர்?
படிங்க பிரதர்.
கேள்வி 1911, இதில் என்ன வித்தியாசம் பின்வரும்? வேதாகமத்தில் அபிஷேகம் மற்றும் முத்திரை, இப்போதும் அவர் கிறிஸ்துவுக்குள் எங்களை உங்களோடு நிலைநிறுத்தி எங்களை அபிஷேகம் செய்தவர் தேவன், யார் நமக்கு சீல் வைத்தார்கள்?
சரி முடிச்சிங்களா கேள்வியே?
ஆ முடிஞ்சுதா.
சரி அது ப்ராப்பராக வரல டிரான்ஸ்லேஷன் இல்லைங்களா. ஒரு வசனத்தை வாசிங்க தயவு செஞ்சு. என்னவென்றால் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியர் 1:22. ஒன்னாவது அதிகாரம் 21-22. 2 கொரிந்தியர் 1:22.
உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார்.
ஓகே தேங்க்யூ சிஸ்டர். அதனால இங்கே அபிஷேகம் பண்ணி முத்திரையை போட்டிருக்கார் ரெண்டு வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா. பரிசுத்தாவி எனக்கு வச்சுட்டு என்ன பண்ணிருக்க தேவன் இப்போ அபிஷேகம் பண்ணியிருக்கார், பரிசுத்தாவி வச்சுட்டு என்ன பண்ணிருக்க முத்திரை போட்டிருக்கான்னு சொல்றாரு. இப்போ ரெண்டு வார்த்தைகள் அப்படின்ற ரெண்டு வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுங்களா? ரெண்டு ஒன்று தானா, இதுதான் கேள்வி இல்லைங்களா. இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, இப்போ அபிஷேகம் பண்ணுறதும் முத்திரை போடுறதும் ரெண்டு ஒன்று தானா இல்லை ரெண்டும் தனித்தனியா சொல்லுங்க, யார் சொல்றீங்க? சரி கடைசியில் யார் பதில் கொடுத்தாரோ, கிளின்டன் பதில் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க இப்போ முதல் நீங்க சொல்லுங்க கிளின்டன் பதில், ரோஜிஸ்டர் சொல்லுங்க. அபிஷேகம் பண்றதோ அப்புறம் முத்திரை போடுறதோ ரெண்டு ஒன்று தானா இல்ல தனித்தனியா?
தனித்தனி பிரதர்.
எப்படி தனித்தனி, அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்குதுங்களா?
போடுறது வந்து ஒரு நம்பர் மாதிரி அது.
ம்
சொல்றீங்க
பரிசுத்தாவி, பரிசுத்தாவி மூலமா கான்சென்ட்ரேட் பண்றாரு. பூரணம் அடைஞ்ச பின்னாடி, பூரணம் ஆன பின்னாடி தான் முத்திரை,
பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் தான் முத்திரை.
ஆமா, பரிபூரணம் அடைஞ்ச பின்னாடி தான் முத்திரை போடப்படும்.
முத்திரை போடப்படும். ஓகே.
ஆனா ஸ்டார்டிங் வந்து பரிசுத்தாவினால் பரிசுத்தம் அடையணும்னு தான் அவர் அபிஷேகம் பண்றாரு.
ஓகே.
அப்ப பரிசுத்தம் அடையறதுக்கு அவருக்கு தேவையான சத்தியங்களை கொடுத்துனே வரும்போது, அவர் பரிபூர்ண நிலைக்கு போகும்போது தான் அதுக்கப்புறம் இவர் வந்து செலக்டட் ஆகுறாரு அந்த ராஜ்யத்துக்கு. அப்பதான் முத்திரை போடப்படும்.
ஓகே. அப்படின்னா முதல்ல அபிஷேகம்
போட முடியாது.
சரி, அதுக்கப்புறமா தான் முத்திரை போடப்படுறது கடைசியில.
ஆமா ஆமா, பரிபூர்ணம் இயேசு கிறிஸ்து போல அவர் பூமியில வாழ்ந்து மறிக்கும் போதுதான் அவர் செலக்டட்.
சரி ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? தாஸ் பிரதர்.
பிரதர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாருன்னா 21வது வசனத்துல, 22வது வசனத்துல, அவர் நம்மை முத்தரித்து தம்முடைய இருதயங்களின் ஆவி என்ற அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். முதல்ல வந்து முத்தரை தான் பிரதர், ரெண்டாவது வந்து தான் அவருடைய பரிசுத்தாவை நம்மளுக்கு கொடுக்கிறாரு. எப்படின்னா ஒரு முத்திரைன்னா என்னன்னா ஒரு கான்சன்ட்ரேட்னு கூட சொல்லலாம் பிரதர். எனக்கு தெரிஞ்சு முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு பின்னால அப்புறம் தேவனுக்குள்ள நம்ம இருதயங்களை அறிந்து அவருடைய பரிசுத்தாவை கொடுத்து தேவனுக்குள்ள வளருகிற ஒரு விஷயத்த ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இந்த ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் பிரதர்.
ஓகே பிரதர், அப்படின்னா முதல்ல முதிரை இருக்கும், அதுக்கப்புறமா தான் அந்த முதிரை போட்டதுக்கு அப்புறமா தான் தேவன் நமக்கு பரிசுத்தாவில் அபிஷேகப்படுறான்னு சொல்றீங்க. ஓகே குட்,
ஆமாம் பிரதர்,
சரி ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது யார் சொல்றீங்க? அடுத்தது யார் யார் பேசுறீங்க? சரி இளையகுமார் பிரதர் சொல்லுங்க. இளையராஜா பிரதர், இளையகுமார் பிரதர், சரி சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சொல்லுங்க பிரதர், இளையகுமார் பிரதர் சொல்லுங்க.
பிரதர் எனக்கு இது கரெக்டா புரியல பிரதர்.
சரி பிரதர், ஓகே ஒன்றும் பண்ணாமல் பார்க்கலாம். சரி அருள்சாந்த் சிஸ்டர் நீங்க சொல்றீங்களா?
முதல்ல அபிஷேகம் தான் பிரதர், அது 1 யோவான் 2:27 வருது. அவராலே நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது அப்படின்ட்டு. அப்ப ஆரோன் வந்து எப்படி அபிஷேகம் பண்றாங்க, அது வந்து அவருடைய தாடியில வலிஞ்சு அங்கிகள்ல இறங்குச்சு, அது மாதிரி இப்பயும் அவர் வந்து சத்திய வசனத்தை நம்ம விசுவாசிச்சு நம்ம வரும்போது அபிஷேகம் கிறிஸ்துவுக்குள்ள நடக்குது. அதுக்கப்புறம்தான் முத்திரை பரிசுத்தாவி கொடுக்கப்படுது. அந்த பரிசுத்தாவி வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கேட்கிறோமோ வாஞ்சிக்கிறோமோ அது தொடர்ந்து தொடர் செயலா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் பிரதர்.
ஓகே தேங்க்யூ சிஸ்டர். அப்படின்னா தேவன் முதலாவது அபிஷேகம் பண்றார், அதுக்கப்புறமா கிறிஸ்துக்குள்ள எவ்வளோ வளருமோ எவ்வளோ கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்றோமோ அது மாதிரி அந்த முதிரை போட்டுக்கப்பட்டிருக்கோம். ஓகே குட், சரி ஓகே தீன் பிரதர்.
இது ஆக்சுவலா ரெண்டுமே சிமிலர்னு இல்லை, டிஃப்ரென்ஸ் இருக்கு. அனாயிண்டிங்க்கும் சீலிங்க்கும், அதாவது தமிழ்லனா அபிஷேகமுக்கும் முத்திரிக்கப்படுறதுக்கும். இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரியே இன்னும் டீடைல்டா சொல்லணும்னா, ஆரோன் நீ ஆசாரியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது யாருக்கு அடையாளமா இருக்குன்னா கிறிஸ்துவுக்கு சபைக்கும் அடையாளமா, ஏன்னா கிறிஸ்து தான் தலை, அந்த சரீரம் வந்து சபையா இருக்கும்னு பாக்குறோம். சோ அப்ப அழைக்கப்பட்ட அந்த இதுல அந்த 144 இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒருத்தருக்குதான் வந்து அந்த அபிஷேகம்ன்றது பொருந்தும். எப்படின்னா இப்ப நமக்கு நம்ம டேபநாக்கல் ஷேடோஸ்ல பாக்குற மாதிரியே அவருக்கு வந்து ஹோலி ஆயில்னால அனாயின் பண்றாங்க, பண்றது பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கும். ஆரோனுக்கு மட்டும்தான் அதை பண்ணிருப்பாங்க, ஏன்னா அவர் வந்து ரெப்ரசன்ட் யார பண்றாருன்னா கிரைஸ்டையும் சபையும் பண்றாருன்னு பாப்போம். சோ இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, கிறிஸ்து வந்து பெர்ஃபெக்ட் மேனா இருந்தார், ஆனா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் மேனா இல்ல, பெர்ஃபெக்ட் மேனா கருதப்படுறோம். சோ இப்ப நம்ம பெர்ஃபெக்ட் மேனா ஆகிறதுக்கு நமக்கு என்ன ஒரு ஒரு இது தரப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவி. கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டுச்சு, நமக்கு அளந்துதான் கொடுக்கப்படுது, ஏன்னா நம்ம பரிபூர்ண மனுஷன் நிலைமையில இல்லாததுனால. சோ அப்ப நமக்கு வந்து முதல்ல அனாயிண்டிங், அதாவது அபிஷேகம் கொடுக்கப்படுது, நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம், நம்மளுடைய ஜீவ பலியா நம்மளை ஒப்பு கொடுக்கறோம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவின்றது கொஞ்சம் கொஞ்சம், அந்த ஆயில்ன்றது பரிசுத்த ஆவி தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த சீலிங் எதை குறிக்குதுன்னா நம்ம எப்ப வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்மளை மாத்துறோம், நம்மளோட முழு வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா கிறிஸ்டியன் சாயலை அடையும் போதுதான் அந்த சீலிங்ன்ற ஒரு விஷயம், அந்த முத்திரிக்கப்படுற ஒரு நிகழ்வு நடக்குது. முத்திரை இப்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, முத்திரிக்கப்படுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம், அதுக்கான ஆயில் அவர் தந்துகிட்டே இருக்காரு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதை கிடைக்க 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 ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த முத்திரையா மாறுறோம், அதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ அது அனாயிண்டிங்ன்றது நமக்கு தேவன் கொடுக்குற ஹோலி ஸ்பிரிட், முத்திரிக்கப்படுறது நம்ம எண்ட் ஆஃப் த ரேஸ்ல வந்து நம்ம முத்திரிக்கப்பட்டோம்னா 144 ஆகும் அப்படின்றதுதான் கருத்து.
ஓகே தேங்க்யூ பிரதர். அப்படின்றால் இப்போ வந்துட்டு நமக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கார் இல்லைங்களா, ஸோ கடைசியில் தான் அப்படின்றால் நாங்கள் எவ்வளோ கிறிஸ்துவுக்குள்ளே வளருமோ எவ்வளோ கிறிஸ்துவோடைய குணலட்சணம் நமக்குள்ளே வருமோ அதுதான் நம்முடைய முத்திரை போட்ட மாதிரின்னு சொல்லிட்டு. ஓகே குட். ஓகே சூர்யாஸ்டர் விமலாஸ்டர்
அபிஷேகம்ன்றது இந்த அந்த காலத்துல ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தான் அது இருந்தது அப்படின்னு பார்த்தா அந்த ஆரோன் ஆரோன் அப்படின்னா அது வந்து இயேசு கிறிஸ்துவ தான், இயேசு கிறிஸ்துவையும் சபையும் குறிக்கும். இயேசு கிறிஸ்துவ ஃபர்ஸ்ட் தேவன் அபிஷேகம் பண்ணிட்டாரு, தலை அபிஷேகம் பண்ணி அந்த தலையில இருந்து தான் அந்த அபிஷேக தைலம் நிறைஞ்சி கீழே பாதம் வரைக்கும் வரும். அப்போ நான் நம்மளும் சத்தியத்தை கேட்டு நம்ம வந்து தேவன் ஒரு நல்மனசாட்சி உடன்படிக்கை பண்ணி அவருக்குள்ள வரும்போது நாமளும் அபிஷேகம் பண்ணப்படுறோம், நமக்கும் அந்த பரிசாவே கொடுக்கிறாரு. நாம அந்த பரிசாவை பெற்று ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோட சாயல்ல அவருடைய குணாதிசயத்துல வளர்ந்துகிட்டே வரும்போதுதான் கடைசியிலதான் நமக்கு அந்த முத்திரை போடுறாரு தேவன். அவருடைய குணாதிசயம் ஃபுல்லா நமக்குள்ள ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும் போதுதான் நாம வந்து முத்திரிக்கப்படுறோம். இப்போ அது நடந்துட்டு இருக்கு, அந்த முத்திரைன்றது நடந்துட்டு இருக்கு.
ஓகே ஓகே தேங்க் யூ சிஸ்டர். ஸோ அப்படின்னா இப்போ அபிஷேகம் தான், ஸோ முதிரை போட்டுறதுனாக்கா அந்த கிறிஸ்துவன் சாயலில் எவ்வளோ வருமோ அதை தான் முதிரை ஓகேங்களா, அதுதான் போட்டு வந்து நிற்கிற தேவனட்டி அந்த வேலை நின்று சொல்கிறீங்க. ஓகே குட். சரி கடைசியில் சூர்யா சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
பிரதர் அது அதாவது அபிஷேகம் அதாவது சத்தியத்தை கேட்டு கான்ஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணும் போது அவரோட அபிஷேகம் கிடைக்குது. கிறிஸ்து அவரோட சரீரம், கிறிஸ்து வந்து 1,40,000 அவரோட சரீரத்துக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த சத்தியத்தை கேட்டு கான்ஸ்டிகேட் பண்ணும் போது அந்த அவரோட அபிஷேகம் நம்மளுக்கு கிடைக்குது. கிடைச்சி அதுக்கப்புறம் நமக்குள்ள வந்துட்டு கிறிஸ்துவோட வளர்ச்சியை நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தும் பொழுது அவரோட பரிசுத்த ஆவி உதவி தேவனுடைய ஆவி வந்து ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவினால உதவி பண்ணுவார். இவ்வளவு சரி எப்படி இருக்கணும், கிறிஸ்துவோட கேரக்டர்ஸ் எப்படி வெளிப்படுத்தணும், சத்தியத்துக்குள்ள எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி, அது போல நம்மளுக்குள்ள அந்த அவரோட கேரக்டர் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அவரோட முத்திரையா வந்துட்டு அந்த 1,44,000 அழைக்கப்படும் பொழுது நம்ம வாழும்பொழுது நம்மளுக்கு அந்த இது முத்திரிக்கப்படுறதுல நம்ம அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணி அதை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது தான் அவரோட அங்கத்தில் அவர் சரீரத்தில் முத்திரிக்கப்படுறோம். அந்த 1,44,000 சொல்லிட்டு அந்த முத்திரை வந்து அவரோட பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்படுது.
ஓகே சார். அப்படின்றா அந்த கேரக்டர் இல்லைங்களா, அந்த கேரக்டர் எவ்வளோ நாங்கள் என்னங்க ஸ்ட்ராங்காக பில்டப் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு முத்திரை என்னட்டு இல்லைங்களா. குட். ஸோ அப்படின்றால் இப்போ அபிஷேகம் அதுக்கப்புறமா தான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த முத்திரை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஓகே குட் தேங்க்யூ வெரி குட். எல்லாம் நல்லா ஒரு பதில் கொடுத்தீங்க. நம்ம பிரதர் ரசல் கூட என்ன பண்ணுறாரோ இதே மாதிரி ஒரு பதில் கொடுப்பாரா, இருந்தாலும் அந்த பதில் பிடிக்கலாம், கொஞ்சம் சில வார்த்தைகள் என்ன ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, யாராவது பிடிப்பீங்களா தயவு செஞ்சு? யாரோ படிப்பீங்களா?
பதில்: அபிஷேகம் ஒரு படம், வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள படத்திற்கு உங்கள் கவனத்தை ஈர்க்கிறேன். நான் ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவின் தலை மற்றும் தேவாலயம் அவரது உடலை பற்றி பேசினேன். மேலும் இந்த படம் வழக்கமான ஆசாரியத்துவத்தின் விஷயத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஆரோனை பாதியாரே என்றும் படித்தோம். அவர் தனது சொந்த நபராக இயேசுவை மாதிரியாக காட்டினார். மேலும் முழு தேவ ஆலயத்தையும் அரச ஆசாரிய தத்துவத்தையும் மாதிரியாக காட்டினார். அவருடைய தலையில் ஊற்றப்பட்ட பரிசுத்த அபிஷேகம் என்னை அவருடைய அடையாளங்களில் ஆடைகளில் ஓரங்கள் வரை ஓடியது. அதற்கு என்ன பொருள்? இது முழுக்க முழுக்க ஆரோனின் அபிஷேகம் என்று அர்த்தம். அப்போஸ்தலன் அபிஷேகம் நீங்களும் நானும் உள்ளே வருகிறோம் என்று பேசுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் வரும்போது நாம் அபிஷேகத்திற்குள் வருகிறோம். அபிஷேகம் என்பது கடவுள் முன்னறிவித்த முழு உடலுக்கும் சொந்தமானது. நீங்களும் நானும் அந்த சீர்த்தத்தில் உறுப்பினாராக வந்து தமது அங்கத்துவத்தையும் பேசினால் நாம் அபிஷேகம் செய்யப்பட்டவரின் அங்கத்தினார்கள். நாம் அந்த அபிஷேகத்தின் கீழ் இருக்கிறோம். அப்போஸ்தலன் செய்வது போல் நீங்களும் பெற்ற அபிஷேகம் உங்களிடையே நிலைத்திருக்கிறது. அது உங்களுக்குள் இருக்கும். ஆனால் சீர் என்பது
ஓகே ஓகே ஒரு நிமிஷம் சார், இங்கே வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். அதில் பார்க்கும்போது அபிஷேகா என்றால் என்ன என்னட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். ஆரோன் இல்லைங்களா, ஆரோனுக்கு தலைமையில் அபிஷேகம் பண்ணும் போது எப்படி எப்படி ஓடிச்சு சங்கீதம் 133வது சங்கீதத்தை வர பார்த்தீங்களா. என்னங்க தலைமையில் ஊட்டுறின ஒரு என்னங்க ஒரு தைலம் அப்படியே தலையில அப்படியே தாடி தாடியில் என்னங்கோ அது அங்கேயே ஃபுல்லு என்னங்கோ கடைசி கால் வரைக்கும் வந்துச்சு. இதுதான் என்னங்கோ அனாயிண்டிங். ஸோ இப்படி என்னங்க எடுத்தா கிறிஸ்து அப்புறமா சபை, தலையே கிறிஸ்து சபையே தான் என்னங்கோ அவருடைய அவயங்கள். அப்போ தேவன் வண்டி என்னங்கோ கிறிஸ்துன்னு அபிஷேகம் பண்ணியிருக்காரு. நமக்கெல்லாம் தனியாக என்ன கொடுக்கல, நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோம், கான்சிக்ரேஷன் பண்ணும் போது அந்த அபிஷேகத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எப்படின்னா கிறிஸ்துவின் தேகத்தில் ஒரு ஐக்கியமாக வந்திருக்கும் போதோ அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணுறோம், நாங்கள் அதுக்குள்ளே பங்கெடுக்கிறோம். இதுதான் அனாயிண்டிங்கா. ஸோ அனாயிண்டிங் என்னங்கோ சபைக்கு எப்போதும் ஆயிடுச்சு. எனக்கா பார்க்கும்போது முதலாவது யோர்தான் நதியிலே முதலாவது சபைக்கு தலைக்கு ஆயிடுச்சு. அப்புறமா அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுனாக்கா அந்த பெண்டிகாஸ்ட் நாளில் நாங்கள் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் போது பேப்டிசம் எடுக்கும் நமக்கு தேவன் பரிசுத்தாவே பரலோகத்தில் புதுசாக கொடுக்க போகிறது இல்லை, ஏற்கனவே கொடுத்தாயிடுச்சு சபைக்கு. அந்த ஒரு பரிசுத்தாவிலே பங்கெடுக்க போகிறோம். இதுதான் அனாயிண்டிங் இல்லைங்களா. சரி அதனால நிறைய பேரும் என்னங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண நபர்களுக்கு நிறைய பேருக்கு அனாயிண்டிங் ஆயிருக்கோ. ஆனால் இது இம்பார்ட்டண்ட்டா எனக்கு பார்த்தா இது ஒன்றே இம்பார்ட்டன்ட் கிடையாது, அடுத்தது இன்னும் இருக்க பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் சீலிங். இது சீலிங் தான் இம்பார்ட்டண்ட்டோ. சரி இப்போ பாருங்க, இப்போ சீலிங் என்றால் என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்றார் அப்படிங்க பார்த்தார். இப்போ ஆ
அப்போஸ்தலர்கள் கூறுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியால் உத்தரிக்கப்பட்டீர்கள், மேலும் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் முத்திரைப்பட்டீர்கள், உங்கள் வழக்கிலும் என்னுடைய விஷயத்திலும் சீல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறது? அது உங்கள் மீது இறைவனின் தலையின் மேல் முத்திரை, அவர் உங்களை மேலும் மேலும் ஈர்க்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியில் முத்திரையிடப்படுகிறீர்கள், எவ்வளவு காலம் தொடரும்? மீட்பின் நாள் வரை நீங்கள் மனதில் புதிய அனுமதித்தால் நீங்கள் மேலும் மேலும் கடவுளின் அன்பாக குமாரனின் நகலறவீர்கள். அதுவே நீங்களும் நானும் அவரில் நிலைத்திருக்க முடியும். நாம் ஆரம்பத்தில் அபிஷேகத்தை பெறுவது மட்டுமல்லாமல் ஆவியானவரை பெறுகிறோம். மேலும் புனித கப்பல் மற்றும் சீசவத்தின் அடையாளங்களையும் பெறுகிறோம்.
ஓகே தேங்க்யூ பிரதர். சத்தனை பார்க்கும்போது இப்போ முத்திரை போடுறது என்னவென்றால் நீங்கள் எல்லாம் சொன்ன விதமாக இந்த அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறமா என்ன பண்ணுமாங்க சீல், சீல்னா என்னங்கோ ஆகணும். அப்புறம் சீல் ஆகணும்னாக்கா என்ன மீனிங்கன்னாக்கா கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே எவ்வளோ வளருமோ அவ்வளோ நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த ஒரு என்ன தேவன் நமக்கு கொடுத்துருக்குறோம் அந்த ஒரு பரிசுதாவி அது அப்படி என்ன பண்ணுறோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சீல் பண்ணிக்கிறோன்ட்டு இல்லைங்களா. இப்போ ஒரு பேங்க்கில் நீங்கள் எதனா டெபாசிட் பண்ணுறதுக்கே ஒரு நீங்கள் செக் எதாவது கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் ஒரு முத்திரை அடிச்சுட்டு தான் கொடுப்பார் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் இல்லைங்களா. அப்போ தேவன் நமக்கு பரிசுதாவி கொடுத்துருக்காரு. ஆனால் கன்ஃபர்மேஷன் எது என்றால் நாங்கள் கிறிஸ்துவின் சிறுமந்தைக்குள்ளே ஒருத்தராக இருக்க போகிறோன்ட்டு கன்ஃபர்மேஷன் எதவென்றால் நம்முடைய கேரக்டர். எவ்வளோ கிறிஸ்துவுக்கு கிட்டே இருக்கிறோமோ அவ்வளோ என்னங்கோ முத்திரை நாங்கள் கன்ஃபார்மாக போடப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு இல்லைங்களா. அப்போ முத்திரை கிளியராக போடலைனாக்கா அப்போ கேரக்டர் நல்லா டெவலப்மெண்ட் ஆகலைனாக்கா அப்போ வாய்ப்புகள் என்னங்கோ எழுத போகிறதுக்கு ரொம்ப என்னங்கோ ஈஸி. அதனாலே இந்த முத்திரை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா த சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா இப்போ அந்த சீலங்கு பார்க்கும்போது கிறிஸ்துவின் கேரக்டர் எவ்வளோ நாங்கள் நம்ம மேலே அது இம்ப்ரெஸ் ஆகுறோமோ இல்லைங்களா. எவ்வளோ நம்முடைய குணங்கள் மேலே கிறிஸ்துவின் குணங்கள் இம்ப்ரெஸ் ஆகுமோ அவ்வளோ என்னங்கோ நாங்கள் முத்திரை என்னங்கோ பெற்றிருக்கோம் என்னிட்டு இல்லைங்களா. அதனால அவ்வளோ க்ளோஸ் ஆனால் அவ்வளோ ஒரு கன்ஃபார்மாக எனக்கு முத்திரை போட்டிருக்கோம் இல்லைங்களா. இது வந்துட்டு இது ஒரே நாள் ஆகுமா இல்லை இல்லைங்களா. இது வந்துட்டு டில் டெத் இல்லைங்களா. டில் டெத் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படியே அந்த குணங்கள் அப்படியே என்னங்கோ குரோட்டே போகணும் இல்லைங்களா. அந்த குணங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்புறமா தான் என்னங்கோ நமக்கு முத்திரை கம்ப்ளீட்டாக என்னங்கோ அந்த வேலை கம்ப்ளீட்டாக சரி கம்ப்ளீட் ஆகிடும் இல்லைங்களா. அதனால நாங்கள் வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும் போதும் என்ன வாசிக்கிறோம் இல்லைங்களா, அந்த சியோன் மலை மேலே இல்லைங்களா 144,000 பேர் நான் கண்டேன், அவர் தலை மேலே பிதாவாகிய நாமத்தை என்னங்க முத்திரையை போட்டிருந்தார் என்று வாசிக்கிறோம் இல்லைங்களா. படிச்சிருக்கீங்களா வசனம் படிங்க படிங்க யாரும் ஒருத்தர் தயவு செஞ்சு ரெவலேஷன் 14:1
வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன்.
பிதாவைய நெற்றி மேலே
நெற்றி கண்களில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன்.
அப்புறமா
அல்லாமலும் பெருவெள்ளம் இறைச்சலைகளை போலவும் பலத்த இடிமுழக்கங்களை போலவும்
இல்ல இல்ல இல்ல
உண்டாக கேட்டேன்.
அந்த வசனம் திரும்பி வாசிங்க.
அல்லாமலும் பெருவெள்ளம் இறைச்சலை போலவும்
14:1 திரும்பி வாசிங்க.
பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த.
இப்போ எங்க ஒழுங்க படிச்சிங்க பாத்தீங்களா, அவ பிதாவாகிய நாமம் அவன் நெற்றில் என்ன பண்ணிருக்காரா முத்திரை போட்டப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா, எழுதப்பட்டிருக்கோம் சொல்ற பாத்தீங்களா, ஃபாதர்ஸ் நேம் ரிட்டர்ன் இன் த ஃபோர்ஹெட். ஸோ இது என்னப்பா பிதாவுக்கு தேவனுடைய நாமம் என்றால் அது நாமம் என்றால் கேரக்டர். இப்போ எப்படியண்ணா இப்போ சொல்ற பாத்தீங்களா பிரதர் ராஜு சரியில்லை எனக்கு மீனிங் என்ன, அப்போ ராஜு சரியில்லை எனக்கு மீனிங் என்ன, எக்ஸாம்பிள் சொல்றேன் என்ன மீனிங்கா குணங்கள் நெற்றிலே மைண்ட்குள்ளே மனசுக்குள்ளே நாங்க வச்சிருக்கோம் இதுதான் சீலிங். இந்த சீலிங் தான் இன்னைக்கு ஓடினே இருக்கும். அதனால நிறைய பேர் வர்றாரு பாத்தீங்களா சத்தியத்துக்கே, எல்லாருக்கும் அபிஷேகம் பெற்றிருக்கோம் ஆனா நிறைய பேருக்கு என்ன ஆகுது இல்லை தெரியுங்களா, இந்த முத்திரையே ஆகுறது இல்லை. ஏன் என்றால் அந்த பரிசுத்தாவைக்குள்ள வளர்ச்சியே இருக்குது இல்லை. அதனால அந்த பரிசுத்தாவைக்குள்ள வளர்ச்சி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே குட். சரி இன்னைக்கு இங்க ஸ்டாப் பண்ணலாம். யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்குதுங்களா, எனி க்வெஸ்சன்ஸ் இருக்குதுங்களா யாருக்கானா? சரி சரி ஓகே. அப்படி என்றால்